அதிகாரம் 15. நோயாளியின் அறையில். நோயாளிகளுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் ஆரோக்கிய சட்டங்களுக்கு ஜாக்கிரதையான கவனம் கொடுப்பதன் முக்கியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிவது நோயாளியின் அறையை போன்று வேறு எங்கும் மிக முக்கியமானதாக இல்லை. இங்கு கொஞ்சம் குறை அனைத்தும் சிறிய காரியங்களில் உதவிக்காரர் உண்மையாயிருப்பதை சார்ந்திருக்கிறது. இவ்விதம் உண்மையாயிருப்பது இந்த இடத்தை போல வேறு எங்கும் தேவைப்படாது. தீவிரமான சுகவீனங்களில் சிறிய அலட்சியமோ நோயாளியின் விசேஷ தேவைகளிலும் ஆபத்துகளிலும் சிறிய கவனக்குறைவோ பயத்தின் வெளிப்பாடோ உணர்ச்சி வசப்படுவதோ அல்லது வெடுவெடுப்போ அல்லது பரிவற்ற ஒரு வெளிப்பாடோ கூட ஜீவனையும் மரணத்தையும் நிறுத்து கொண்டிருக்கிற தராசை திருப்பி ஒருவேளை மீண்டு வந்திருக்கக்கூடிய நோயாளியை கல்லறைக்கு அனுப்பிவிடும். செவிலியரின் திறமை சரீர பலத்தை மிக அதிகம் சார்ந்திருக்கிறது. அவர்களுடைய ஆரோக்கியம் எவ்வளவு நன்றாக இருக்கிறதோ நோயாளிக்கு உதவி செய்வதன் நெருக்கடியை தாங்குவது அவ்வளவு லகுவாக இருக்கும். தன்னுடைய கடமைகளை அதிக வெற்றியோடும் அவரால் செய்ய முடியும். நோயாளியை கவனிக்கிறவர்கள் ஆகாரத்திற்கும் சுத்தத்திற்கும் தூய்மையான காற்றுக்கும் உடற்பயிற்சிக்கும் விசேஷ கவனம் கொடுக்க வேண்டும். குடும்பத்திலிருந்து அப்படிப்பட்ட கவனம் கொடுக்கப்படும் போது அவர்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிற அதிகப்படியான பாரத்தை தாங்க அது அவர்களை தகுதிப்படுத்தி அந்த வியாதியை பெற்றுக்கொள்ளாமல் தடுப்பதற்கும் உதவும். சுகவீனம் தீவிரமாயிருந்து இரவும் பகலும் செவிலியரின் கவனத்தை கோரும்போது செவிலியர் இளைப்பாறவும் திறந்த வெளியில் உடற்பயிற்சி செய்யவும் நேரம் பெற்றுக்கொள்வதற்கேற்ப அந்த வேலை குறைந்தது திறமையான இரண்டு பேரால் பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டும். நோயாளியின் அறையில் தாராளமான காற்றை பெற முடியாத நிலைகளில் இது மிகவும் அவசியம். காற்றின் அவசியத்தை குறித்து அறியாதிருப்பதினால் காற்றோட்டம் சில வேளைகளில் தடுக்கப்பட நோயாளி மற்றும் அவருக்கு ஊழியம் செய்கிற இருவரின் வாழ்க்கையும் பல வேளைகளில் ஆபத்தில் வைக்கப்படுகிறது. முறையான எச்சரிப்பு கடைபிடிக்கப்படுமானால் தொற்றும் வியாதிகள் மற்றவர்களிடம் பரவாது. பழக்கங்கள் சரி செய்யப்படட்டும். தூய்மையினாலும் முறையான காற்றோட்டத்தினாலும் நோயாளியின் அறையை விஷப்பொருட்களிலிருந்து விடுவியுங்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நோயாளிகள் மீண்டு வருவது அதிக சாத்தியம். அநேக சம்பவங்களில் உதவி செய்கிறவர்களாகட்டும் அல்லது குடும்ப நபர்களாகட்டும் அந்த வியாதியை பெறமாட்டார்கள். சூரிய ஒளி, காற்றோட்டம், வெப்பநிலை. நோயாளிக்கு மீண்டு வருவதற்கான மிகவும் சாதகமான சூழ்நிலையை கொடுக்க வேண்டுமெனில் அவர் இருக்கிற அறை பெரியதாகவும் வெளிச்சமாகவும் மகிழ்ச்சியானதாகவும் காற்றோட்டத்திற்கு சாதகமானதாகவும் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட கோரிக்கைகளை சந்திக்கக்கூடிய அறையே நோயாளியின் அறையாக தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். அநேக வீடுகளில் முறையான காற்றோட்டத்திற்கு விசேஷ ஏற்பாடுகள் இல்லை. அதை பெறுவதும் மிக கடினம். நோயாளியின் அறையில் இரவும் பகலும் காற்று ஓடிக்கொண்டிருப்பதற்கு ஏதுவாக ஏற்பாடு செய்ய கூடுமான முயற்சி செய்யப்பட வேண்டும். கூடுமான வரைக்கும் வியாதி அறையில் சமச்சீரான வெப்பநிலை பராமரிக்கப்பட வேண்டும். வெப்பமானி உபயோகப்படுத்தப்பட வேண்டும். நோயாளியை கவனிக்கிறவர்கள் பல வேளைகளில் தூக்கத்தை இழந்து நோயாளிகளுக்காக இரவில் எழுப்பப்படுவதால் குளிரடைந்து விடக்கூடும். அவர்களால் ஆரோக்கியமான வெப்பநிலையை சரியாக நிதானிக்க முடியாது. உணவு. நோயாளியின் உணவிற்கு கொடுக்கப்படும் கவனம் செவிலியரின் கடமையில் முக்கியமான ஒன்று. ஊட்டச்சத்து குறைவதினால் நோயாளி துன்பப்படவோ அல்லது தேவையின்றி பலவீனப்படவோ அனுமதிக்க கூடாது. அதே சமயம் பலவீனத்தோடு இருக்கிற ஜீரண சக்தி அதிகம் உபயோகப்பட நெருக்கப்படவும் கூடாது. உணவை சுவையாக தயாரித்து வழங்குவதற்கு கவனம் கொடுக்கப்பட வேண்டும். ஆனாலும் நோயாளியின் தேவைக்கேற்ப அளவிலும் தரத்திலும் ஞானமாக செய்யப்பட வேண்டும். விசேஷமாக உடல்நிலை தேறி வரும் நேரங்களில் பசி கூர்மையாயிருக்கும் போது சீரண உறுப்புகள் பலமடையும் முன் தவறு செய்வதால் காயப்படும் ஆபத்து அதிகம் இருக்கிறது. உதவியாளரின் கடமைகள். நோயாளியின் அறையில் வேலை செய்யும் செவிலியர், உதவியாளர் உட்பட அனைவரும் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் சுய கட்டுப்பாடுள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். அனைத்து விதமான அவசரமும் மன எழுச்சியும் அல்லது குழப்பமும் தவிர்க்கப்பட வேண்டும். கதவுகள் கவனத்தோடு திறந்து மூடப்பட வேண்டும். வீட்டார் அனைவரும் அமைதியாயிருக்க வேண்டும். காய்ச்சல் துவங்கும் போதும் அது முடியும் போதும் தான் விசேஷ கவனம் அவசியம். தொடர்ச்சியான கவனம் பல வேளைகளில் அவசியம். சரியாக நிதானித்து யோசிக்கக்கூடிய செவிலியரின் முறையான கவனத்தை பெற்றிருந்தால் பிழைத்திருக்கக்கூடிய அநேகர் அறியாமையினாலும் மறதியினாலும் பொறுப்பற்ற தன்மையினாலும் மரித்திருக்கின்றனர். நோயாளிகளை சந்தித்தல். தவறான தயவும் மரியாதையை குறித்த தவறான கருத்தும் தான் நோயாளிகளை சந்திக்கிறதற்கு அதிகம் நடத்துகிறது. மிகவும் சுகவீனமாய் இருக்கிறவர்களை எவரும் சந்திக்க கூடாது. அமைதியும் தடையில்லாத ஓய்வும் அதிகம் தேவைப்படும் போது இவர்களை சந்திப்பதால் வருகிற மன எழுச்சி நோயாளியை சோர்வாக்குகிறது. நோய் குணமடைந்து வருகிற அல்லது நீண்ட நாள் வியாதியில் வேதனைப்படுகிற நோயாளிக்கு தான் அன்பாக நினைவு கூறப்படுகிறேன் என்பதை அறிவது பல வேளைகளில் இன்பம் அளித்து நன்மை செய்யும். ஆனால் இது இரக்கமுள்ள செய்தியின் வழியாகவோ அல்லது சிறிய ஈவின் வழியாகவோ தெரியப்படுத்தப்படுமானால் தனிப்பட்ட சந்திப்பை காட்டிலும் பல வேளைகளில் தீங்கு பயக்காது மேன்மையான நோக்கத்தை நிறைவேற்றும். ஸ்தாபனத்திலிருந்து வரும் கவனம். செவிலியர் அதிக எண்ணிக்கையிலான நோயாளிகளோடு தொடர்ச்சியான தொடர்பில் இருக்கிற சுகாதார மையங்களிலும் மருத்துவமனைகளிலும் அவர்கள் எப்போதும் இனிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்து ஒவ்வொரு வார்த்தையிலும் செயலிலும் கருத்தாக கவனம் கொடுப்பதற்கு தீர்மானமான முயற்சி அவசியம். இந்த நிறுவனங்களில் செவிலியர் தங்கள் வேலையை ஞானமாகவும் நன்றாகவும் செய்வது மிகவும் முக்கியம். தங்கள் அன்றாட கடமைகளை செய்வதில் ஆண்டவர் கிறிஸ்துவுக்கு சேவை செய்கிறோம் என்பதை அவர்கள் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். நோயாளிகளிடம் ஞானமுள்ள வார்த்தைகள் பேசப்பட வேண்டும். துன்பப்படுகிறவர்களை பிரகாசிப்பித்து உதவக்கூடிய வார்த்தைகளை பேச செவிலியர் அனுதினமும் வேதாகமத்தை படிக்க வேண்டும். துன்பப்படுகிறவர்களுக்கு ஊழியம் செய்கிற அறைகளில் தேவ தூதர்கள் இருக்கிறார்கள். அங்கே சிகிச்சை அளிக்கிறவரின் ஆத்மாவை சூழ்ந்திருக்கிற சூழல் தூய்மையும் மனம் வீசுவதுமாக இருக்க வேண்டும். மருத்துவரும் செவிலியரும் கிறிஸ்துவின் கொள்கைகளில் மகிழ்ந்திருக்க வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கையில் அவருடைய நற்குணங்கள் காணப்பட வேண்டும். அப்போது அவர்கள் செய்கிற சொல்லுகிற ஒவ்வொன்றாலும் நோயாளியை இரட்சகரிடம் ஈர்ப்பார்கள். ஆரோக்கியத்தை திரும்ப கொண்டு வருவதற்கு செய்யப்படும் சிகிச்சையை கண்காணிக்கிற கிறிஸ்தவ செவிலி ஆத்மாவையும் சரீரத்தையும் கூட சுகப்படுத்துகிற கிறிஸ்துவிடம் நோயாளியின் மனதை இனிமையாகவும் வெற்றிகரமாகவும் கொண்டு வருவார். இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமாக கொடுக்கப்படுகிற சிந்தைகள் அவைகளுடைய செல்வாக்கை பெற்றிருக்கும். வயதில் மூத்த செவிலியர் கிறிஸ்துவிடம் நோயாளியை அழைப்பதில் சாதகமான எந்த சந்தர்ப்பத்தையும் தவறவிடக்கூடாது. ஆவிக்குரிய சுகத்தை சரீர சுகத்தோடு பிணைக்க அவர்கள் எப்போதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். தேவனுடைய பிரமாணங்களை மீறுவதை நிறுத்த வேண்டும் என்று சுகம் பெறுகிற எவருக்கும் செவிலியர் மிக தயவோடும் மென்மையான முறையிலும் போதிக்க வேண்டும். பாவ வாழ்க்கையை தெரிந்து கொள்வதை அவர் நிறுத்த வேண்டும். பரலோகத்தின் பிரமாணங்களை மனதார மீறுவதினால் வியாதியையும் வேதனையையும் தங்கள் மேல் கொண்டு வர தொடருபவர்களை ஆண்டவரால் ஆசீர்வதிக்க முடியாது. ஆனால் தீமையை வெறுத்து நன்மை செய்ய கற்றுக்கொள்கிறவர்களிடம் கிறிஸ்து பரிசுத்த ஆவியின் வழியாக சுகமளிக்கும் வல்லமையாக வருகிறார். தேவனிடம் அன்பாயிராதவர்கள் ஆத்துமா மற்றும் சரீரத்தின் மிகச்சிறந்த விருப்பங்களுக்கு எதிராக தொடர்ந்து வேலை செய்வார்கள். ஆனால் இப்போது இருக்கிற தீய உலகத்தில் தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதன் முக்கியத்தை உணர்ந்தவர்கள் தவறான ஒவ்வொரு பழக்கத்திலிருந்தும் பிரிந்து வர ஆர்வமாயிருப்பார்கள். அவர்களுடைய இருதயங்களை நன்றியுணர்வும் அன்பும் நிரப்பும். கிறிஸ்து தங்கள் நண்பர் என்பதை அவர்கள் அறிவார்கள். நோயிலிருந்து மீண்டு வருவதற்கு கொடுக்கப்படக்கூடிய சிறந்த சிகிச்சையை காட்டிலும் அப்படிப்பட்ட ஒரு நண்பர் தங்களுக்கு இருக்கிறார் என்கிற உணர்வு துன்பப்படும் அநேகருக்கு அதிகம் உதவும். இரண்டு வித ஊழியங்களும் அவசியம். அவைகள் கைகோர்த்து செல்ல வேண்டும். ஆமீன்.